புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை தேர்ட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனர் மற்றும் தலைவர் முனைவர் சாண்டில்யன் அவர்கள் வழங்கும் இந்திய விவசாயத்தில் பறவைகளின் பங்கு என்ற உரையினை கேட்கலாம்.
நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாண்டில்யன். இந்த பூமியின் மிகவும் பழமையான தொழில், அதாவது ஆதி தொழில் என்றால் அது விவசாயம் மட்டுமே. நமது இந்தியாவை பொறுத்தவரை விவசாயம் என்பது இந்தியர்களின் கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டுடன் இரண்டர கலந்தே உள்ளது. இந்தியாவில் நடக்கும் பாரம்பரியம் மிக்க திருவிழாக்கள் அனைத்தும் விவசாயத்திற்கு நேரடியான தொடர்பில் உள்ளன. உதாரணமாக பொங்கல் திருநாள், அது அறுவடை திருநாள் என்று நாம் தமிழர்களால் அழைக்கப்படுகின்றது. அதுபோலவே கேரளத்தின் ஓணமும் பஞ்சாபின் வைகாசியும். இந்தியாவின் நிலப்பரப்பானது இயற்கையாகவே விவசாயத்திற்கு சாதகமாகவே உள்ளது. கிட்டத்தட்ட 15 அக்ரோ கிளைமேட்டிக் சோன், அதாவது வேளாண் காலநிலை மண்டலங்களை நாம் இதுவரை இந்தியாவில் கண்டுணர்ந்துள்ளோம். இந்த 15 அக்ரோ கிளைமேட்டிக் சோன் சாதகமாக இருக்கும் காரணத்தினால் நாம் கிட்டத்தட்ட 811 வகையான உணவு தாவரங்களை இன்று இந்தியாவில் பயிரிட்டு வளர்கிறோம். குறிப்பாக நம்முடைய நிலப்பரப்பின் சிறப்பு காரணமாக இதுவரை 70க்கும் மேற்பட்ட வாழை இனங்களும், 1000 வகை மாங்கனிகளும், 5000க்கும் மேற்பட்ட சிறுதானிய வகைகளும், 60000க்கும் மேற்பட்ட நெல் இனங்களும் இங்கே கண்டறியப்பட்டுள்ளன. இந்தியாவில் விவசாயம் செல்லும் நிலப்பரப்பு என்பது இந்தியாவின் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 13%. இதை வேறு வழியில் சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவில் விவசாயம் செய்யும் நிலப்பரப்பு என்பது நெதர்லாந்து நாட்டின் பரப்பளவை போல 10 மடங்கு பெரியது என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். இதற்கும் மேலாக நெல் பயிர்கள் பூர்வீகம் என்று ஒரு சில இடங்களை அறிவியல் அறிஞர்கள் கண்டுணர்ந்துள்ளனர். அவற்றில் இந்தியாவும் ஒன்று என்பது நாம் பெருமைப்படும் ஒரு விஷயமாகும். மேலும் பேபிலோனியன் சென்டர், அதாவது பேபிலோனியன் மையம் என்று அழைக்கப்படும் உலகின் முதலில் காட்டுயிர்களை விவசாயத்திற்கு பயன்படுத்திய பகுதிகள் என்று 8 பகுதிகளை கண்டுணர்ந்துள்ளன. அந்த 8 பகுதிகளில் இந்தியாவும் ஒன்றாகும். இன்றளவும் கிட்டத்தட்ட 379 வகையான வைல்டு ரிலேட்டிவ்ஸ், அதாவது நாம் பயிரிடும் தாவரங்களின் மூதாதையர்கள், வைல்டு வெரைட்டிஸ் நமது காடுகளில் இன்றளவும் காணப்படுகிறது. இவை அனைத்தையும் விட இந்திய மக்களில் 65% பேர் நேரடியாக விவசாயத்தில் ஈடுபடுகின்றனர். மேலும் கணிசமான நபர்கள் அதனுடைய உபத்தொழிலான கால்நடை வளர்த்தல், மீன் வளர்த்தல், கோழி வளர்ப்பு மற்றும் நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். இவை அனைத்தையும் சேர்த்து இந்தியாவின் பொருளாதாரத்தின் மிகப்பெரிய முதுகெலும்பாக விளங்குவது விவசாயம் மட்டுமே. அதே நேரம் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்தியாவின் மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்தியாவின் உணவு உற்பத்தி உள்ளதா என்று கேட்டால் நம்மிடம் சாதகமான பதில் இல்லை என்பதே உண்மை. இது மிகப்பெரிய சவாலாகவே உருவெடுத்துள்ளது. அதாவது இந்தியாவின் மக்கள் தொகை ஒரு வருடத்திற்கு 1.8% உயர்கிறது. இந்த 1.8% மக்களுக்கு உணவளிக்க வேண்டுமெனில் நம் உற்பத்தியை 2,00,000 டன் ஒவ்வொரு ஆண்டும் அதிகப்படுத்த வேண்டும் என்பது மிகவும் கசப்பான ஒரு உண்மை, யதார்த்தமான உண்மையும் கூட. இது ஒரு புறம் இருக்க, ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் விவசாய தொழிலினை மறுத்து வேறொரு தொழிலுக்கு சென்று விடுகிறார்கள். அதுபோக விவசாய நிலங்கள் கட்டிடங்கள் கட்டுவதற்காகவும் சாலை விரிவாக்கத்திற்காகவும் மாற்றப்படுகின்றன அல்லது அழிக்கப்படுகின்றன என்றே நாம் கூறலாம். இதற்கு மேல் விவசாய உற்பத்தி பொருட்களின் மீது மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும் பூச்சி இனங்கள், ஆம், அவற்றால் ஏற்படும் பொருளாதாரம் மற்றும் உணவு இழப்பு என்பது மிக பெரிதாகவே உள்ளது. 1980 காலகட்டத்தின் கணக்கெடுப்பின்படி 18% உணவு தானியங்கள் இந்தியாவில் பூச்சிகளால் அழிந்து வருவது கண்டுணரப்பட்டுள்ளது. அதாவது அவற்றால் ஏற்படும் சேதம் என்பது 6,000 கோடிகள். இதுபோலவே 1993 காலகட்டத்தில் மீண்டும் ஒரு முறை கணக்கெடுக்கப்பட்டது. அந்த கணக்கெடுப்பின்படி பூச்சிகளினால் ஏற்படுத்த சேதம் என்பது 29,000 கோடிகள். 2015 காலகட்டத்தில் இவை 50,000 கோடிகளை தாண்டிவிட்டது என்பது மிகவும் கசப்பான ஒரு உண்மையாகும். கடந்த 50 பூச்சிகளை கட்டுப்படுத்த நாம் பெரிதும் நம்பியது இரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளே ஆகும். இந்த இரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளுடன் கனரக உலோகங்களான பாதரசம், காரியம், தாமிரம் போன்றவை அதிக அளவில் நாம் பயன்படுத்துகிறோம். இந்த பயன்பாடு என்பது நிலம், நீர் மற்றும் காற்று மண்டலத்தில் மிகப்பெரிய மாசை ஏற்படுத்துகிறது. இந்த மாசுகளின் காரணமாக மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் நரம்பு சம்பந்தமான பல நோய்களை இவை பரப்புகின்றன. அதாவது நேரடியாக இவை நரம்பு மண்டலங்களை பாதிக்கின்றன. இதற்கு உதாரணமாக கேரளாவில் காசர்கோடு மாவட்டத்தில் முந்திரி தோட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட எண்டோசல்பானால் ஏற்பட்ட பக்க விளைவுகள் இந்தியர்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான உண்மையாகும். நம்முடைய வேளாண் அறிஞர்கள் சொல்வதைப் போல, இஃப் அக்ரிகல்ச்சர் கோஸ் ராங் நத்திங் வில் கோ ரைட். அதாவது விவசாயம் தவறான பாதையில் சென்றால் எதுவுமே சரியான பாதையில் செல்லாது என்பது மிக பெரிய உண்மையாகும். இவை அனைத்திற்கும் ஒரு விடையை இயற்கை தன்னிடம் வைத்துதான் உள்ளது. அதுவும் குறிப்பாக பூச்சிகளை கட்டுப்படுத்தும் உத்தி. ஆம், இயற்கையாகவே பூச்சிகளை கட்டுப்படுத்த பறவைகள் என்னும் மிகப்பெரிய படைகளை நம்மிடையே பரவ விட்டுள்ளது இயற்கை. ஆம் நண்பர்களே, விவசாயத்திற்கும் பறவைகளுக்குமான கூட்டு வாழ்வு உறவு, சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப், இதை நாம் சரியாக இன்று வரை புரிந்து கொள்ளவில்லை என்பது உண்மை. நம்முடைய பழம் தமிழர்களுக்கு இருந்த புரிதல் கூட இந்த விஷயத்தில் நம்மிடம் இல்லை என்பதை இந்தியாவின் பறவையியலின் தந்தை என்று அழைக்கப்படைய சலீம் அலி அவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார். நம்மில் பலரும் பறவைகள் என்றால் அவை நெல்மணிகளை சேதப்படுத்தும், சோள வயல்களை சேதப்படுத்தும், கம்பு போன்ற சிறுதானியங்களை சேதப்படுத்தும் என்ற அளவிலேயே அறிந்துள்ளோம். ஆனால் இந்த இழப்புகளை விட பறவைகள் நமக்கு கொடுக்கும் நன்மை என்பது அளவிட முடியாததாக இருக்கிறது. நம் நாட்டில் உள்ள விவசாய நிலங்களில் இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான பறவை இனங்கள் உணவு மற்றும் இருப்பிடத்திற்காக பயன்படுத்தி கொள்கின்றன. இந்த பறவைகள் அதற்கு பிரதிபலனாக விவசாயத்திற்கு தீங்கிழக்கும் 60-70% உள்ள பூச்சி இனங்களை அழிக்கின்றது என்பதை அறிஞர்கள் கண்டுணர்ந்துள்ளனர். நம்முடைய விவசாய நிலங்களில் நாம் சாதாரணமாக பார்க்கக்கூடிய பறவை இனங்களான கரிச்சான்குருவி, செம்பூத்து, மைனா, உழவாரக்குருவி, ஆட்காட்டிக்குருவி, பனங்காடை, சின்ன வெள்ளைக்கொக்கு, உன்னிக்கொக்கு, சேவல் குருவி, வானம்பாடிகள் போன்ற பறவைகளின் பிரதான உணவு என்பது தீங்கிழைக்கும் பூச்சிகளே ஆகும். அதிலும் குறிப்பாக கேட்டில் ஈகிரிட் என்று அறியப்படுகின்ற உன்னிக்கொக்கு பற்றிய ஒரு ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு ஆய்வானது மிக பெரிய அதிர்ச்சி அளிக்கும் ஒரு உண்மையினை நம்மிடையே சொல்கிறது. இந்த உன்னிக்கொக்கின் உணவு என்பது 88.7% தீங்கிழைக்கும் பூச்சிகளே ஆகும். இதை வைத்து அவர்கள் ஒரு கணக்கீட்டினை ஆராய்ந்தார்கள். ஒரு உன்னிக்கொக்கானது ஒரு நாளைக்கு சராசரியாக 100 பூச்சிகளை உட்கொண்டால் ஒரு அறுவடை காலத்தில் ஒரே ஒரு உன்னிக்கொக்கு மட்டும் எவ்வளவு ஏக்கர் நிலங்களை பாதுகாக்க முடியும் என்று கணக்கிட்டனர். அதற்கான விடை 158,360 ஹெக்டேர். நம்புவதற்கு சற்று கடினமாக இருந்தாலும் அது உண்மை நண்பர்களே. ஒரே ஒரு உன்னிக்கொக்கு மட்டுமே இவ்வளவு ஏக்கர் நிலங்களை பாதுகாத்தால் அவ்வளவு உன்னிக்கொக்குகளும் நம் நிலங்களை பாதுகாக்க எவ்வளவு அரிய விதத்தில் பாதுகாக்கும் என்பது நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒன்றாகும். துரதிருஷ்டவசமாக இந்த உன்னிக்கொக்கு என்பது அதிக அளவில் இந்தியாவில் வேட்டையாடப்படுகின்றது. இந்தியாவை பொறுத்தவரை குறிப்பாக தமிழ்நாட்டில் நாம் பல இடங்களில் இந்த உன்னிக்கொக்கு என்ற பறவையினை காணலாம். இந்த உன்னிக்கொக்கு என்பது மஞ்சள் நிற அலகுகளும், வெள்ளை நிற உடம்பும், கருப்பு நிற குச்சி போன்ற கால்களும் உடையது. குறிப்பாக கால்நடைகள், அதுவும் குறிப்பாக மாடுகள் மேயும் இடங்களில் மாடுகளை பின்தொடர்ந்து இந்த பறவைகள் செல்வதை நாம் இன்றளவும் காணலாம். மாடுகளின் உடம்பின் மேல் இருக்கும் உன்னிகளை கொத்தி சாப்பிடுவதனாலேயே இதற்கு உன்னிக்கொக்கு என்ற பெயர் வந்தது. சிறிது காலமாக, அதாவது கடந்த 20 ஆண்டுகளில், இந்த உன்னிக்கொக்கானது மழை காலங்களிலும் மற்றும் விடுமுறை நாட்களிலும் அதிக அளவு நம் மக்களால் வேட்டையாடப்படுகின்றது. கறிக்கோழியின் விலை உயர்ந்த காரணத்தினாலும், இது ஈஸியாக கிடைக்கின்றது என்ற காரணத்தினாலும் அதிக அளவில் மக்கள் இந்த உன்னிக்கொக்கினை வேட்டையாடி மகிழ்கிறார்கள். நாம் இதில் மனதில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றில், இந்த பறவைகளின் எண்ணிக்கை மெல்ல மெல்ல தற்போது குறைந்து வருகிறது. இந்த எண்ணிக்கை அதிக அளவு குறையும் பட்சத்தில் பூச்சிகளின் தாக்கம் அதிகரிக்கும். பூச்சிகளின் தாக்கம் அதிகரிக்கும் பட்சத்தில் நாம் அதிக அளவு பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகிக்க வேண்டி வரலாம். நாம் அதிக அளவு இந்த மாதிரியான ரசாயன பூச்சிக்கொல்லிகளை உபயோகிக்கும் போது காற்று மண்டலங்கள் மாசுபடும். இதனால் ஏற்படும் தீங்கானது கால்நடைகளையும் மற்றும் மனிதர்களையும் அதிக அளவில் தாக்கும். ஆகவே நண்பர்களே, உன்னிக்கொக்கு போன்று மற்ற பறவைகள் இவையெல்லாம் விவசாயத்திற்கு விவசாயிகளுக்கு நன்மை செய்கின்றன, நம் பயிர்களை பாதுகாக்கின்றன என்பதை பட்டியலிட்டு அந்த வினங்களை நாம் முழு மூச்சுடன் பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு பாதுகாக்கும் பட்சத்தில் நோயில்லாத விவசாய பொருள் அதிக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கலாம். ஆகவே நண்பர்களே, பறவை வேட்டைகளை தவிர்ப்போம், பறவைகளை பேணி காப்போம், விவசாயத்தினை செழிக்க செய்வோம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.
நேயர்களே, நீங்கள் இதுவரை மயிலாடுதுறை தேட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் முனைவர் சாண்டில்யன் அவர்கள் இந்திய விவசாயத்தில் பறவைகளின் பங்கு என்னும் தலைப்பில் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.